இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
அஞ்சாதே அலகை எதிர்த்த போதும் வஞ்சகம் அகற்றி வாழ்ந்திடுவாய். மிஞ்சுமே தினமும் பேரின்பமே. Thank you. வீணில் பறக்கும் பறவைக்கும் மண்ணில் தவழும் உயிர்கட்கும் எண்ணில் அடங்கானலம் சேர்க்கும் எண்ணில் அடங்கானலம் சேர்க்கும் அண்ணல் அறிவா நமக்காக நெஞ்சே நெஞ்சே நீ அறிவாய் தஞ்சமே தலைவன் தாழினையே நெஞ்சே நெஞ்சே முள்ளில் மலரும் நறுமலரை அள்ளி அணைப்பான் அருள் நிறைந்தே உள்ளம் அவர்க்கே உறவிடமாய் உள்ளம் அவர்க்கே உறவிடமாய் கள்ளம் ஒழித்தே பறை தழைப்பாய் நெஞ்சே நன்னெஞ்சே நீ அறிவாய் தஞ்சமே தலைவன் தாழினையே நெஞ்சே நன்னெஞ்சே நெஞ்சே நன்னெஞ்சே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ரோதையின் விசுவாசம் பகுதி 2. நேற்று தினத்திலே முதலாம் பகுதியை குறித்து 4 காரியங்களை நாம் படித்தோம். 4 பாடத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து படித்தோம். இன்று ரோதையுடைய வாழ்க்கையிலிருந்து கடைசி காலத்தை நாம் ஒப்பிடப் போகின்றோம். கடைசி காலத்திற்கும் தற்போதைய காலத்திற்கும் அது எவ்வாறு ஒத்து போகின்றது என்பதை நாம் இந்த நாளில் கூட நாம் ஒப்பிட்டு இன்றைக்குரிய பாடங்களை நாம் படிக்க போகின்றோம். நிச்சயமாகவே இந்த செய்தியானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். விசுவாசம் என்றால் என்ன என்று நாம் கேட்போம் என்றால், எபிரேயர் 11:1 நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசம் என்பது நம்பப்படாதவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதாவது, ஒரு காரியத்தை நாம் பார்க்கவில்லை, ஆனால் அதை நாம் விசுவாசிக்கின்றோம், அதை நாம் நம்புகின்றோம். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் நிச்சயமாகவே நாம் யாரும் அவரை பார்த்ததில்லை, ஆனால் அவர் இருக்கிறார் என்று நாம் நம்புகின்றோம். அவர் நம்மோடு பேசுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்கின்றோம். அதைத்தான் நாம் நிச்சயமாகவே விசுவாசம் என்று சொல்வோம். இப்பொழுது இந்த ரோதையுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த விசுவாசம் கிரியை செய்தது, எப்படி அது வந்தது என்பதை குறித்து தான் இந்த நாளில் கூட நாம் படிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 12:13-14 நாம் வாசிக்கும் பொழுது, ரோதை பேதுருடைய குரலை கேட்ட மாத்திரத்திலே அது பேதுருதான் என்று அவள் அறிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். இந்த செய்தியினுடைய ஒரு சிறு பின்னணி கதையை நாம் பார்க்கலாம். என்னவென்று பார்க்கும் பொழுது, பேதுரு சிறைச்சாலிலே அடைக்கப்பட்டிருந்தார். சபையார் பேதுருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். இரவிலே தேவதூதன் பேதுருவை அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே அழைத்து வந்து அவர் விட்டு விடுகின்றார், அதாவது விடுதலையாக்கி விடுகின்றார். பேதுரு இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த கதவை தட்டுகின்றார். அப்பொழுது தட்டும் பொழுதுதான் இந்த ரோதை என்ற அந்த பெண் கதவை அருகிலே வந்து, இது பேதுருவுடைய குரல் என்று கண்டுகொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கற்க வேண்டிய முதல் பாடம், பார்க்காமலே குரலை வைத்து பேதுரு என்று அவள் விசுவாசித்தாள். பேதுருவை அவள் பார்த்தாளா என்று கேட்டால் நிச்சயமாகவே அவள் பார்த்திருக்கதில்லை. ஏனென்று பார்க்கும் பொழுது பேதுரு அந்த புறமாக இருக்கிறார், அதாவது கதவுக்கு அந்த பக்கம் அவர் இருக்கிறார். அது பேதுரு தானா என்று பார்த்தால் மாத்திரமே நிச்சயமாக உறுதி செய்ய முடியும். ஆனால் குரலை வைத்தே இது பேதுரு தான் என்று அவள் உறுதி செய்திருக்கிறாள் என்றால் நிச்சயமாகவே இதற்கு முன்பதாக எத்தனை முறை பேதுருவுடைய குரலை அவள் கேட்டிருக்க முடிந்திருக்கும், பேதுருடைய வார்த்தைகளை அவள் கேட்டிருந்திருப்பாள் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். கடைசி நாட்களில் இதை எப்படி நாம் ஒப்பிடலாம் என்று பார்க்கும் பொழுது, பார்க்காமலே குரலை வைத்து பேதுரு என்று விசுவாசித்தால் இந்த சிறு பெண். அதை போலவே இந்த கடைசி நாட்களில் நம்முடைய விசுவாசம் குறைய ஆரம்பிக்கும், கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய விசுவாசம் குறைந்து கொண்டே இருக்கும். அதாவது அநேக காரியங்கள் நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் இந்த பெண் விசுவாசித்தது போல நாமும் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கடைசி நாட்களில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 24:4 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய முதல் எச்சரிப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் கடைசி நாட்களில் அநேகர்கள் வந்து நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகர்களை வஞ்சிப்பார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் கடைசி நாட்களிலே சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சனை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, பிறருடைய தோட்டத்தை தான் எடுத்துக்கொண்டு பிறரை வஞ்சிப்பது ஆகும். இதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாகவே தீர்க்கதரிசி சாமுவேல் இறந்து போய்விட்டான். ஆனால் சவுல் என்ன செய்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர் சாமுவேலோடு கூட பேச வேண்டும் என்று ஒரு அஞ்ஞான பெண்ணோடு, அதாவது குறி சொல்லக்கூடிய ஒரு பெண்ணோடு சென்று அங்கே சாமுவேலை போல ஒரு தோற்றமுடைய ஆவியோடு கூட பேசினார் என்று பார்க்கிறோம். ஆனால் அங்கே வந்தவர் சாமுவேல் கிடையாது, சாத்தான் தான் சாமுவேலுடைய தோற்றத்தில் வந்தான் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இதே காரியம்தான் கடைசி நாட்களிலும் நடைபெறும். சாத்தான் பிறருடைய குரலில் பேசி நம்மை மயக்க ஆரம்பிப்பான். சாத்தான் பிறருடைய தோற்றத்தை எடுத்துக்கொண்டு நம்மிடம் பேசி நம்மை ஏமாற்ற நினைப்பான். ஆனால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது முதல் வஞ்சனை. இங்கே நாம் பார்க்கும் பொழுது பார்க்காமலே அது பேதுருதான் என்று இந்த பெண் விசுவாசித்தாள் என்றால், பேதுருவுக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த அளவுக்கு அந்த ஒரு நட்பு இருந்திருக்கும் என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். எந்த அளவுக்கு இந்த சிறு பெண் பேதுருவுடைய குரலை நன்றாக அறிந்து வைத்திருப்பார் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் 10:10 நாம் 10:1 வாசிக்கும் பொழுது, 9:10 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகளும் வேறே மந்தையில் இருக்கிறது, நான் அதை கூப்பிடுவேன், என்னுடைய குரலை கேட்டு அது இந்த இடத்திலே வந்து சேரும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த உலகத்தில் அநேகர்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் என்னுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், அவர்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவேன், அவர்களுக்கு இதுதான் நிஜம் என்பதை வெளிப்படுத்துவேன். உண்மையிலே என்னை தேடக்கூடியவர்கள் என்னுடைய குரலை அவர்கள் கண்டு கொண்டு உண்மையான சத்தியத்தில் வந்து சேர்வார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் கடைசி நாட்களிலே மிகப்பெரிய ஒரு வஞ்சனை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, சாத்தான் கிறிஸ்துவை போல தோற்றமுடையவனாய் இருப்பான், அதாவது கிறிஸ்துவை போல இருப்பான். இன்னொரு வஞ்சனை என்ன என்றால், அநேகர்கள் எழும்பி நான் தான் கிறிஸ்து என்று அநேகர்களை வஞ்சிப்பார்கள். அது மாத்திரம் கிடையாது, அநேகர்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார்கள் என்று மத்தேயு 24:4 சொல்லப்பட்டு இருக்கிறோம். இன்று யாராவது அற்புதம் செய்கிறார்கள், அதிசயம் செய்கிறார்கள், அப்படி என்றால் அவர்கள் உண்மையிலே தேவனால் தான் அற்புதம் செய்தார்களா என்று நீங்கள் சோதித்து அறிய வேண்டியதாக இருக்கிறது. எங்கே கூட்டம் சென்று கொண்டிருக்கிறதோ அங்கே நாமும் சென்றால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று செல்வோம் என்றால் அது தவறாகிவிடும். ஏனென்றால் அது உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் தானா, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் தானா, அவர்கள் தான் அதிசயத்தை செய்தார்களா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். இந்த இடத்திலே குரல் என்று நாம் சொல்லப்படும் பொழுது நிச்சயமாகவே அது வேதாகமத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் கடைசி நாட்களில் வேதாகமம் கிடைக்கக்கூடாதபடி ஒரு பஞ்சம் வரும் என்று ஆமோஸ் புத்தகம் 8:10 சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 11:13 நாம் வாசிப்போம் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களை நம்மால் பார்க்க முடியும். கடைசி நாட்களில் வேதத்தை வாசிக்காதபடி, வேதாகமும் கிடைக்காதபடி வார்த்தைக்கான பஞ்சம் உண்டாகும். அதாவது சத்தியத்துக்கான பஞ்சம் உண்டாகும். ஏனென்றால் உண்மையான சத்தியம் மறைக்கப்படும். சத்தியத்தை சாத்தான் மனிதனுடைய இருதயத்திலிருந்து அவன் எடுத்து விடுவான் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் சத்தியம் இல்லாத இடத்துல என்ன நடக்கும்? அங்கே நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகளிலே தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்படி என்றால் சத்தியம் இல்லாத இடத்தில், கற்பனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அதாவது தவறான நம்பிக்கையை பின்பற்றுவார்கள், தவறான வழிபாடை பின்பற்றுவார்கள், தவறான கொள்கையிலே நடப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஆகையால் தான் நாம் பார்க்காமலே குரலை வைத்து இது தேவன் தான், இதுதான் சத்தியம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி என்றால் இன்றிருந்தே அதற்காக நாம் ஆயத்தம் ஆக வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே இரண்டாவது காரியத்தை நாம் படிக்கலாம். இரண்டாவது காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, விசுவாசத்தோடு ஜபம் பண்ணினவர்கள் விசுவாசியாமல் போனார்கள். விசுவாசத்தோடு ஜபம் பண்ணினவர்கள் விசுவாசியாமல் போனார்கள், ஆனால் இந்த சிறு பெண் விசுவாசித்தாள். சற்று சிந்தித்து பாருங்களே, அந்த மேல் அறையிலே ஜபித்தவர்கள் யாரெல்லாம் இருந்திருப்பார்கள்? நிச்சயமாகவே பேதுருவோடு கூட இருந்த மற்ற சீடர்கள் இருந்திருக்கலாம், பேதுருவுடைய நண்பர்கள் இருந்திருக்கலாம், நிச்சயமாகவே விசுவாசிக்கக்கூடிய விசுவாச வீரர்கள் இருந்திருக்கலாம், சபையார் இருந்திருக்கலாம். இவர்கள் எல்லோருமே பெரிய பெரிய அற்புதங்களை பார்த்தவர்கள், அதிசயங்களை பார்த்தவர்கள். ஆனால் அவர்கள் நம்பாமல் போய்விட்டார்கள். அப்போஸ்தல் 12:14-15 வரை வாசிக்கும் பொழுது, இந்த ரோதை என்று சொல்லக்கூடிய இந்த சிறுப்பெண் அவர்களிடம் போய், இது பேதுருதான், பேதுருடைய குரல் தான் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை அவர்கள் நம்பவில்லை. இல்லை, நீ பொய் சொல்கின்றாய், நீ ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்கின்றாய் என்று அவர்கள் மறுபடியும் அந்த பெண்ணை நோக்கி சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இதிலிருந்து நாம் கற்கக்கூடிய காரியம் என்ன? கடைசி நாட்களில் நாம் யாரெல்லாம் விசுவாசத்தில் நிலைத்து நிற்பார்கள் என்று நாம் சொல்வோமோ அவர்கள் கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மத்தேயு 24:24 நாம் வாசிக்கும் பொழுது, கடைசி வரைக்கும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இன்னொரு வசனம் வாசிக்கும் பொழுது, நிற்கிறேன் என்று சொல்கின்றவன் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவான். இன்னும் தொடர்ந்து நாம் வாசிக்க வேண்டும் என்றால் மத்தேயு 24, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே சாத்தான் வஞ்சிப்பான். அப்படி என்றால் கடைசி நாட்களில் யாரை சாத்தான் வஞ்சிப்பான் என்றால், யார் அவனுடைய முதல் கண்ணில் இருப்பார்கள் என்றால், யார் தேவனை அதிகமாக விசுவாசிப்பார்களோ அவர்களுடைய விசுவாசத்தை எடுப்பதே சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியமாக இருக்கும். அப்படி என்றால் நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம், ஆனால் அவர் வரும் பொழுது அவருடைய குரலை நாம் விசுவாசியாமல் போனால் எப்படி இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, எபிரேயர் 11:6 நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கின்றவர்கள் தேவன் ஒன்றென்று அவர்கள் விசுவாசிக்க வேண்டும், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் வருகிறவர்கள் அனைவருமே அவரை முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அப்படி ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே எது நம்மை விட்டு சென்றாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், நாம் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும், விசுவாசமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நிற்கிறேன் என்று சொல்லக்கூடியவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீங்களோ நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த மேல்வீட்டு அறையிலே ரோதை போய் சொல்கின்றால் பேதுருதான் என்று, ஆனால் இரவாய் இரவு முழுவதும் கண்ணீர் சிந்தி ஜபித்தவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை, அதை அவர்கள் நம்பவில்லை என்று நாம் பார்க்கிறோம். சரி, மூன்றாவது பாடம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து, நம்பவே முடியாததை நீ நம்பும் போது உலகமே உன்னை நம்பாது. நிச்சயமாகவே நம்ப முடியாத ஒரு காரியத்தை நாம் நம்பும் பொழுது இந்த உலகம் நம்மை நம்பாது என்று பார்க்கிறோம். அதுதான் இங்கே நடந்தது. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே இந்த சிறு பெண், ரோதை என்று சொல்லக்கூடிய இந்த பெண், அவர்களிடம் சொல்லும் பொழுது அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் சத்தியத்தை அறிந்திருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருந்தார்கள், பேதுருவை குறித்து அறிந்திருந்தார்கள், ஆனால் அவர்கள் நம்பவில்லை. இந்த கடைசி நாட்கள் கூட நாம் சத்தியத்தை சொல்லும் பொழுது, நாம் சத்தியத்திலே உறுதியாய் நிற்கும் பொழுது, நிச்சயமாகவே உலகம் நம்மை நம்பாது. நம்ப முடியாததை நாம் நம்பும் பொழுது உலகம் நம்மை நம்பாததாய் இருக்கும். ஆனால் அதற்காக நம்முடைய நம்பிக்கையை நாம் விட்டுவிடவே கூடாது. அப்போஸ்தலர் 12:15-16 நாம் வாசிக்கும் பொழுது அந்த பெண் மறுபடியும் உறுதியாய் சொல்கின்றாள், இல்லை, இது பேதுருதான். தன்னுடைய விசுவாசத்திலே, தன்னுடைய நம்பிக்கையிலே அவள் உறுதியாய் நின்றாள் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பிறர் நம்மை நம்பாமல் போனாலும் சரி, நம்முடைய விசுவாசத்தில் நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். கடைசி நாட்களிலே இந்த உலகம் நம்மை நம்பாது. நாம் சத்தியத்தை பின்பற்றுகின்றோம் என்றால் நம்மை பின்பற்றாது. நமக்கு எதிராக வார்த்தைகளை பேசுவார்கள், நமக்கு எதிராக கிரியைகளை செய்வார்கள். ஆனால் நாம் கர்த்தரை நம்பி அவர் மேல் நம்பிக்கையாக நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, யோவான் 16:33 நாம் வாசிக்கும் பொழுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார், உங்களுக்காகவும் எனக்காகவும். இந்த கடைசி நாட்களிலே மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் தேவனை நாம் நம்ப வேண்டும். தேவன் மேல் உறுதியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து அவர் அழைத்து வந்தார். ஆனால் அவர்களோ அவரை நம்பாமல் போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். நம்ப முடியாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு செய்தார். ஆனாலும் அவர்கள் அந்த கானான் தேசத்திற்கு அனைவரும் செல்லவில்லை என்ற ஒரு சோகமான கதையை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த கடைசி நாட்களில் கூட மிகப்பெரிய யுத்தங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம் நடைபெற இருக்கிறது. விசுவாச யுத்தம் நடைபெற இருக்கிறது. சத்தியத்திலே விசுவாசத்திலே மிகப்பெரிய யுத்தங்கள் நடைபெற இருக்கிறது. ஆனால் நாம் அவர் மேல் பற்றுதலா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, 4வது காரியம் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க வேண்டியது, நம் வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் விசுவாசித்தால் வாழ்க்கை இன்பமாகும். மிக முக்கியமான ஒரு பகுதியாக இது இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் விசுவாசித்தால் வாழ்க்கை இன்பமாகும். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் கூட அதுதான் நடந்தது. இந்த பெண் போய் சொல்கின்றாள், ஆனால் அவர்கள் நம்பவில்லை. ஆனால் அந்த பெண் அவளை நம்பினாள், தேவனை நம்பினாள். அவள் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் அவள் நம்பினாள், அவள் விசுவாசித்தாள். அதனால் அவளுடைய வாழ்க்கை இன்பமானது. சற்று சிந்தித்து பாருங்களேன், இந்த நிகழ்வுக்கு பிறகு அத்தனை பேர்களும் என்ன சொல்லியிருப்பார்கள் அந்த சிறு பெண்ணை பார்த்து, உனக்கு இவ்வளவு விசுவாசமா, நீ சரியாய் சொன்னாய், உன்னிடம் கர்த்தர் இருக்கிறார், உன்னிடம் தேவன் இருக்கிறார், தேவனுடைய வல்லமை உன்னிடம் இருந்திருக்கிறது என்று எத்தனை பேர் அந்த சிறு பெண்ணை புகழ்ந்திருப்பார்கள், எத்தனை பேர் அந்த சிறு பெண்ணை பாராட்டி இருப்பார்கள். ஏன் பேதுருவை கூட உனக்கு இவ்வளவு பெரிய விசுவாசமா என்று கூட சொல்லியிருக்கலாம். இதற்கெல்லாம் காரணம், தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவள் விசுவாசித்தாள், அதனால் அவளுடைய வாழ்க்கை இன்பமானது. நம்முடைய வாழ்க்கையில் கூட கஷ்டம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு சந்தோஷத்தை தரும் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கர்த்தர் தான் நம்மதில் இருக்கிறார், அவர் நடத்துகிறார், எல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நகரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்பமாக மாறுகிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, 5வது காரியத்தை நாம் பார்த்து விட்டு இந்த செய்தியை நாம் முடிக்கலாம். இயேசுவை நீ விசுவாசிக்கும் போது அவர் உன்னை பிரமிக்க செய்வார். மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே உங்களை யாரும் நம்பவில்லை, உலகம் உங்களை நம்பவில்லை, உங்களுடைய பெற்றோர்கள் நம்பவில்லை, உடன் பிறந்தவர்கள் நம்பவில்லை. ஆனால் உங்களை யார் நம்புகிறார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்புகிறார். ஆகையால் நீங்கள் இயேசுவை நம்பும் பொழுது அவர் உங்களை பிரமிக்க செய்வார். அதாவது உங்களை அற்புதத்தால், அதிசயத்தால் உங்களை ஆச்சரியப்பட வைப்பார் என்று பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அற்புதங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா? அப்படிப்பட்ட அதிசயங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா? நீங்களே உங்களை நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 91:1-5 நாம் வாசிக்கும் பொழுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், நீரின் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்கின்றது, உன்னுடைய வாழ்க்கையிலே கொள்ளை நோய் வந்தாலும் சரி, என்ன காரியங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். இன்னும் வேதம் சொல்கின்றது, உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு தேவ தூதர்கள் உன்னை தாங்கிக் கொண்டு செல்வார்கள். நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்பாய் என்று வேதம் சொல்கின்றது. அதாவது ஆண்டவர் வாழ்க்கையை பிரமிக்க செய்வார், ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். எப்பொழுது ஆண்டவரை நீ முழுவதுமாய் விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசமாய் நம்பும் பொழுது, ஆண்டவர் நிச்சயம் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த சிறு பெண் ரோதையுடைய வாழ்க்கையில் கூட அதுதான் நடந்தது. கர்த்தர் அந்த சிறு பெண்ணை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அந்த சிறு பெண்ணுடைய நம்பிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். யோவான் 11 நாம் வாசிக்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கடைசி நாட்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. விசுவாசம் அதிகரிக்க வேண்டிய தருணம் இது. நம்முடைய விசுவாசத்தை அவர் மேல் அதிகமாய் வைப்போம். அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக நேசித்திருக்கிறேன். உடைய வார்த்தையை கேட்ட அனைவரும் கர்த்தரின் ஆசீர்வதியப்பா. அவர்களோடு கூட நீர் இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யப்பா. அந்த சிறு பிள்ளையைப் போல நாளுடைய விசுவாசத்தை நிலைத்து நிற்க கிருபை செய்ய. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி biblee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.